நமஸ்காரம். ஒரு கேள்வி வந்திருந்தது, பதில் பார்ப்போம். சாஸ்திரங்கள் சம்பிரதாய வழியே இப்படி நாம் பூஜை செய்ய வேண்டும், ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறது. ஆனால் அதை இந்நாளில் கண்டிப்பாக நம்மால் அது சொல்லியிருக்கிறபடி செய்ய முடியவில்லை. உதாரணத்துக்கு, கிணற்று தண்ணீர் தான் உபயோகப்படுத்த வேண்டும், பூஸ்பர்ஷத்தோடு பூமியின் தொடர்போடு இருக்கும் தண்ணீரைத்தான் உபயோகப்படுத்த வேண்டும், அதுகொண்டுதான் சந்தியாவந்தனமோ மற்ற கர்மங்களோ பெருமானுக்கு ஆராதனமோ செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இன்றைக்கு அதை செய்வதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. நகரப்புறத்தில் பல்லடுக்கு மாடி கட்டடங்கள் வந்துவிட்டன, அதனால் கண்டிப்பாக கிணற்று தண்ணீருக்கு வழியில்லை. சரி, அப்போ கிராமப்புறத்தில் இருக்கலாமா? அங்கு இருக்கிறதா? பல திவ்யதேசங்களிலேயே, கிராமத்தில் இருக்கும் திவ்யதேசத்திலேயே 250 அடி ஆழத்திலும் தண்ணீர் இல்லை, கிணறு வற்றிவிட்டது. ஆகவே கிணத்து தண்ணீர் என்பதற்கு இப்போது வெகு குறைவாகத்தான் வழி உள்ளது. ஆனாலும் அது வேணும் என்று இருப்பவர்களுக்கு அது கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது, நடக்கிறதுன்னு வைத்துக் கொள்வோம். அடுத்து மின்மயானம். ஒருத்தர் பரமவதித்து விட்டால் வண்டியில் ஏற்றி கொண்டு போகிறோம், 5-10 நிமிஷங்களில் மின்மயானத்தில் அவருக்கு சம்ஸ்காரம் நடக்கிறது. சஞ்சயனத்துக்கெல்லாம் மறுநாள் காத்திருக்கிறதே இல்லை, அப்போதே கொடுத்து அனுப்பிவிடுகிறார்கள். இது சாஸ்திரத்தில் ஒத்துக்கொட பல்லவில்லை, ஆனால் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இதைப்போல் பலவற்றையும் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி இருக்கும்போது ஞானத்தில் ஆச்சாரத்தில் மிக குறைவாகத்தானே நாம பக்தி செய்கிறோம், குறைத்துத்தான் ஆராதனம் செய்கிறோம். அதை பகவான் ஏற்றுக்கொள்வாரா? இல்லை நாம செய்ய வேண்டியபடிக்கு செய்தாதான் ஏற்றுக்கொள்வார், இல்லையென்னால் செய்வதெல்லாமே வீண், யாருமே உயர்ந்த கதி அடையப் போவதில்லை என்று மனதுடைய வேண்டுமா? இதுதான் கேள்வி. வைணவ மரபிலேயே ஆச்சாரியனிடத்தில் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்கிறோம், சங்கு சக்கரை பொறி ஒத்துக்கொள்கிறோம், எப்போதுமே வெளியில் சாப்பிடக்கூடாது, போஜனாலயங்களிலேயோ வெங்காயம் பூண்டு முதலானவர்களோ கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும், அது எப்போதுமே தவிர்க்கப்பட வேண்டும். ஆனாலும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கொண்ட பிற்பாடு கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். அப்படி செய்து கொண்டவர்கள் எல்லாம் தவிர்த்து விட்டார்களா என்று கேட்டால், பலரும் தவிர்த்து விட்டனர், ஆனால் ஒரு சிலர் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால் அதெல்லாம் விட்டு விடாவிட்டாலும் பரவாயில்லை, பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிடலாமா? இல்லை பண்ணிக்கொண்டும் விடாதபடியால் பண்ணினதே வீண் என்று சொல்லிவிடலாமா? அப்ப இப்படியே குறைத்து கொண்டே போனால் இது எங்குதான் போய் முடியும்? அப்ப எதையுமே பகவான் ஏற்றுக்கொள்வார்னு சொல்லி மூடி மறைத்து விடலாமா? நம்ம நிலைமை என்ன? இதிலிருந்து மேலெழுந்து வந்து எல்லாவற்றையும் முறைப்படி செய்ய வேண்டும்னு சொன்னாலும் வழி இல்லை, முறைப்படி செய்யாவிட்டாலும் பெருமான் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லலாம். அப்படி சொல்லிவிட்டால் அப்ப அதுவே சட்டமாகி பண்ணி கொண்டிருப்பவர்கள் கூட தேவையில்லை போல இருக்கிறதே என்று விட்டுவிடலாம், நிறுத்திவிடலாமா? இதுதான் இப்போ தர்ம சங்கடம். இது நமக்கு தர்ம சங்கடமாக படுகிறது. ஏனால் நமக்கெல்லாம் இதுவோ அதுவோ என்று முடிவெடுத்துத்தான் பழக்கம், எஸ் ஆர் நோ. ஆனால் இது அந்த காலத்து பரீட்சைக்கும் இந்த காலத்து பரீட்சைக்கும் இருக்கிற வேறுபாடு. அந்த காலத்தில் 20 வரைக்கும் இறாமல் கட்டுரை எழுதுகன்னு கேட்பார்கள், எழுதுவோம், வாத்தியார் படித்து பார்ப்பார், அது கொண்டு 10 மதிப்பெண்ணுக்கு 6, 7, 8, 9 என்று போடுவார். ஆனால் இப்போ பரீட்சை எல்லாம் அப்ஜெக்டிவ் டைப், டிக்கடிச்சா போகும். ஆனால் நமக்கு ஒன்றும் டிக் அடிச்சு கரெக்ட் மார்க்கு, இல்லை டிக்கு தப்புன்னா 0, இல்லை மைனஸ், இப்படியே நம்ம பழகிவிட்டோம். அந்த பழைய நாள் முறைப்படி என்ன நடந்திருக்கிறதுன்னு பார்த்து மதிப்பெண் போடக்கூடிய வழக்கம் இல்லை இப்போது. ஆனால் பகவான் இப்போதும் அந்த முறையைத்தான் பின்பற்றுகிறார். அவர் ஒன்றும் அப்படியே செய்தால் அத்தனை ஆச்சார அனுஷ்டத்தோடு செய்ய வேண்டும் என்றும் பார்ப்பதில்லை. அது குறைய குறைய எப்படி வேணா செய்து விட்டு போகட்டும் என்றும் விட்டுவிடுவதில்லை. இவன் எப்ப குறைத்தானோ அப்ப அழிந்தே போவான் என்றும் தள்ளிவிடுவதில்லை. இதெல்லாம் எடுத்தேன் கவிழ்த்தேன் இருக்கிற முடிவுகள். பகவான் அப்படியே எடுப்பார். ஒவ்வொரு நிமிஷத்திலும் நான் என்ன இன்டென்ஷன், என்ன நினைவோடு இதை செய்கிறேன், என் உள்ளத்தில் எவ்வளவு உண்மை இருக்கிறது, என்னால் உண்மையிலேயே எதை செய்ய முடியாது, உண்மையிலே என்னால் செய்ய முடியும் ஆனால் எதை நான் வேணும்னு விட்டு இருக்கிறேன், கொஞ்சம் முயற்சி எடுத்தால் செய்து விடலாம் ஆனால் அந்த முயற்சியை நான் எடுக்காதபடியால் விட்டு இருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு கேட்டகரியும் அவருக்கு தெரியாதா? நமக்கு வேணும்னால் அது எந்த கேட்டகரின்னு தெரியாத இருக்கலாம். அகத்திக்கீரை பண்ண வேண்டும் துவாதசி அன்னைக்கு, கடையே இல்லை, நான் எங்கு போவேன் அகத்திக்கீரை தேடி சொல்லிவிடலாம். ஆனால் பலரும் அகத்திக்கீரை பண்ணிட்டு தான் இருக்கும். கண்டிப்பா பகவானுக்கு நம்ம உடம்புக்கு அகத்திக்கீரை நல்லதுன்னு சொன்னா நாம பண்ணி சாப்பிட்றதுக்கும், துவாதசி அன்னைக்கு அகத்திக்கீரையை பண்ணி பெருமானுக்கும் கண்டரோள பண்ணி பசுமாட்டுக்கும் கொடுத்தா நல்லதுன்னு சொன்னால் பண்ணுகிறோமான்னு ஒப்பிட்டு பார்ப்பார். நமக்கு அதெல்லாம் அவ்வளவா பார்க்க தெரியாது. ஆனா உள்ளத்தே உறையும் மாநிலை என்று பெருமான் நம்ம உள்ளத்தில் அமர்ந்து கொண்டு, இவர் நிஜமாகவே முடியாததுனால பண்ணாமல் இருக்காரா, அல்லது கொஞ்சம் முயற்சி எடுத்தா பண்ணலாம் ஆனால் அந்த முயற்சி எடுக்காமல் இருக்கிறாரா என்பதை சரியாக கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிப்பது என்ன, அவருக்கு உடனே தெரிகிறது. அது வைத்து கொண்டு தான் அவர் பலத்தை கொடுப்பார். அதனால் நம்மால் எது முடியுங்கிறதை நாம் ஆந்தனை முயற்சிக்க வேண்டும். முயற்சி திருவினை ஆக்கும். பகவான் கண்டிப்பாக அந்த முயற்சியை ஏற்றுக்கொள்வார். அதனால் எது நிஜமாகவே முடியவில்லையோ அதை போய் அவர் பார்த்து தண்டனை கொடுத்து விடுவாரோ என்று பயப்பட தேவையில்லை. ஆனால் அதே சமயம் முடியும்னு இருக்கும்போது நாம் வேணும்னு பண்ணாமல் இருந்தோம்னால் கண்டிப்பாக அது அவர் கண்ணுக்கு படாமலும் போகாது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பேலன்ஸ். அது நமக்கு பண்ணுறது கஷ்டம், ஏன்னா யார் உள்ளத்தில் இருக்கிறது நமக்கு தெரியாது, நமக்கு வெளிப்படையானது மட்டும்தான் தெரியும். ஆனால் பகவானுக்கு உள்ளத்தில் இருக்கிறது தெரிகிறபடியால் நம்முடைய இன்டென்ஷன், நாம் என்ன நினைக்கிறோம், உண்மையாக இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்து தான் முடிவெடுக்கிறார்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.